மலையார் புறமலையும் ஒருமைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி மலையும் மலையும் பொய்மலையும் பொடித்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைதோடுவாம் கருமலையும் பெருமலையில் கைமலையை கை
அருக்கடலாகிய பாலகுஜாம்பாள் கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே இன்று காஞ்சி புராணத்திலே திருநாட்டு படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லையில்லாத ஆற்றலும் அருளும் உள்ளவன். அவன் பரம விஷ்ணுக்களாலே காண முடியாதவன், வேதங்களாலே ஓதி முடியாதவன். அப்படிப்பட்ட சுவாமி கீழே இறங்கி பூலோகத்திலே கோயில் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறான். சிவபெருமான என்ன சொல்லுகிறது என்றால், நூல்கள்ல 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவன் என்றுதானே நூல்கள் சொல்லுது. 36 தத்துவங்களுக்கு மேலே இருக்கிறவன் சிவபெருமான் என்று சொல்லுகிறது. நாம தத்துவங்களுக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அவன் தத்துவத்தை கடந்தவன், அதனால தத்துவாதீதன் என்று அவனுக்கு பெயர். காலத்தை கடந்தவன் காலாதீதன், தத்துவத்தை கடந்தவன் தத்துவாதீதன் என்றெல்லாம் உள்ள சொல்லுகிறது. அப்படி தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கிற கடவுள் பாதாளம் ஏழினுங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, அப்படிப்பட்ட கடவுள். அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், உயிர்களாகிய நாம் அருள் பெற்று உய்வதற்காக அவன் கீழே இறங்கி முதல் தத்துவமாயிருக்கிற மண்ணிலே கோயில் கொண்டிருக்கிறான். 36 மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவம், மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்களையும் கடந்து இருப்பவன். இந்த தத்துவங்களாலே அவனுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. மண்ணினாலே நமக்கு பிரயோசனம், எல்லா தத்துவங்களாலையும் நமக்கு பிரயோசனம் தான். அவனுக்கு தத்துவங்களை கடந்தவனாகினால அவனுக்கு இதுவெல்லாம் வேண்டியதில்லை. அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், 36 மேல இருக்கிற முதல் தத்துவமா இருக்கிற மண்ணிலே வந்து கோயில் உண்டு இருக்கிறான். அப்படி மண்ணிலே வந்து கோயில் உண்டு இருப்பது எதற்காக என்றால், நம்புருட்டா நமக்காக. அப்படி நமக்காக கோயில் உண்டு எழுந்தருளிருந்து வணங்குகின்றவர்களுக்கு, வாழ்த்துகின்றவர்களுக்கு அருளை செய்து, அவர்களுக்கு மறுபடியும் பறக்க விடாமல் பேரருளை கொடுப்பதற்காகத்தான் கோயில் உண்டு எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட கோயில் உண்டு எழுந்தருளி இருக்கிற நாடு நம்முடைய தமிழ்நாடு தான் அதிகம். அவன் எழுந்தருளி இருக்கிற இடங்கள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறான், மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கிறான் என்று சொன்னாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில்தான் அவன் அதிகமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதிகமான பங்களாக்கள் செவனுக்கு இருக்கிறதுனா தமிழ்நாட்டில்தான். அப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவா இருந்திருக்கும் போது விலை, அதனால பல இடங்களிலே வாங்கி போட்டார். இடமும் நிறைய வாங்கி போட்டு வீட்டையும் பெருசா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால இதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றினார் மாணிக்கவாசகர். எந்நாட்டவருக்கும் பொதுவாகவும் தென்னாட்டவர்கள் சிறப்பாகவும் இருப்பார். எந்நாட்டவருக்கும் கடவுள் என்கின்ற பொதுப்பெயராலே, இறைவன் என்கின்ற பொதுப்பெயராலே விளங்குகிறான். தென்னாட்டிலே அவன் சிவன் என்கின்ற சிறப்பு பெயராலே விளங்குகிறான். அரசன் உலகத்து மக்கள் அத்தனை பேருக்கும் தந்தைதான். அரசன் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் அரசன் தந்தையாக சொல்லப்படும் பொதுவாக. ஆனா அவருடைய புத்திரனுக்கு சிறப்பான தந்தை. உலகத்தாருக்கெல்லாம் அரசன் தந்தைப்ப, அப்படி இருந்தாலும் பொதுவாக அவன் தந்தையாக இருக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு சிறப்பாக தந்தையாக, அதுபோல மத்திய நாட்டவர்களுக்கெல்லாம் பொதுவாக விளங்குகிறார், நமக்கு சிறப்பாக விளங்கும். நமக்கும் சிவனுக்கும் ரொம்ப சொந்தம்னு இவ்வளவுதான் சுருக்கமா சொல்லும். சிவனுக்கு நமக்கு ரொம்ப சொந்தம். சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உயக்குழுங்கான்மினை என்பது அப்பர் தேவாரம். சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி சொந்தக்காரனாக்கி உயக்குழுங்கான்மினை என்பது அப்பர் தேவாரம். ஆகையினாலே இப்படி வந்து தென்னாடுடைய சிவனாக இருந்து வணங்குகின்றவர்களுக்கு முத்திப்பேற்றை கொடுக்கவும், இந்த லோகத்திலே வாழவும் வழிவகுத்து, அவன் எழுந்தருளி இருக்கிற நாடு சிறப்புடைய நாடு இந்த பாரத தேசம். அந்த பாரத தேசத்துல தமிழ்நாடு சிறப்பு. பாரத தேசம் இந்தியா முழுவதும் பாரத தேசம், அப்படித்தானே? இந்தியா முழுவதுக்கும் பாரத நாடு, பாரத நாடு. அப்படி பாரத நாட்டிலே வந்து தமிழ்நாடு தனிச்சிறப்புடையது. என்ன காரணம் என்றால், சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற திருக்கோயில்கள் எண்ணில்லாதன. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்று சுயக்கலார் சொன்னார் அல்லவா, மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, மாதவன் செய்த தென் திசை, தென் திசை மாதவன் செய்தது. தென் திசையில், தென் திசை என்றால் தென் திசையில் உள்ள மக்கள் மாதவன் செய்தவர்கள். அப்படி இடவாக வேறாக திசையா செய்யும், திசையிலே உள்ள மக்கள், தென்னாட்டிலே உள்ள மக்கள் நிறைய தவத்தை செய்தபடியினாலே அங்கே வருகிறார் சுந்தரருன்னார். நிறைய தவம் செய்தபடியினாலே சுந்தரர் அங்கே வருகிறார். இப்ப நீங்க கேட்கிறபடினாலே நான் வரேன், நீங்க வரலன்னு வச்சுக்க, நானும் வரமாட்டேன். தவம் செய்தவர்களாகி நீங்கள் கேட்கிறபடினாலதான் அந்த தவத்தை பத்தி ஆமா ஆமா தவம் உசந்ததுன்னு சொல்ல வந்திருக்கிறேன், அப்படித்தானே? அது போல மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட போதுவார், தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். மாதவன் செய்த தென் திசையிலே உள்ள மக்கள் மாதவன் செய்தபடியினாலே அந்த மக்கள், அந்த மக்களுக்கு மாதவன் செய்தபடியினாலே அந்த மக்களுக்கு திருத்தொண்ட தொகையை கொடுக்க வருகிறார். மாதவன் செய்தவர்களுக்கு படித்தவனுக்கு வேலை கொடுக்கிற மாதிரி, படித்தவனுக்கு கொடுக்கிற மாதிரி மாதவன் செய்த மக்களுக்கு திருத்தொண்ட தொகையை கொடுக்க வருகிறார் அப்படி சொன்னார். மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா, என்ன மற்றவர்கள்ட்ட கொடுத்தா அவனுக்கு அந்த அருமை தெரியாது. அமெரிக்கா கார்ட்ட கொடுத்தா அந்த அருமை தெரியாது, கனடா கார்ட்ட கொடுத்தா அந்த அருமை தெரியாது. மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட, மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார், போதுவார்னு வருகிறார். அப்படி மாதவன் செய்த தென்னாட்டிலே என்ன காரணம் தென் திசைக்கு மாத்திர அவ்வளவு உயர்வு சொல்லுகிறீர்களே என்று கேட்டார்கள். யாரு? உபமன்ய முனிவருடைய சிஷ்யர்கள். உபமன்ய முனிவர் இப்படி சொன்னாரு, என்ன சுவாமி தென் திசையை மாத்திர அப்படி உசக்தியா சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். மற்ற திசை தாழ்ந்ததா என்று கேட்டார்கள். ஆம் ஆம், என்ன ஆம் ஆம்கிறீர்கள், என்ன தென் திசையில்தான் எங்க அப்பா பூஜை பண்ணின ஆனந்த தாண்டவத்தை கண்ட திருக்கோயிலாகி சிதம்பரம் இருக்குதுன்னு. தென் திசையில்தான் எங்க அப்பா ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்த சிதம்பரம் இருக்கிறது, அதனால தென் திசை உயர்ந்ததுன்னு. தென்னாட்டுல சிதம்பரம் இருக்குது, கைலாய வடநாட்டுல இருந்தால் அதுக்கு வசதி இல்லையா? தென்னாட்டுல சிதம்பரம் இருப்பதனாலே அவரே அங்க ஆட முடியாது, இங்க கைலாயத்துல ஆட முடியாதுட்டாருல்ல. அப்ப ஆடுவதற்கு தகுதி இல்லாத இடத்தோட ஆடுவதற்கு தகுதி உள்ளடந்தாலே உசந்தது, ஆடுவதற்கு தகுதியா உள்ளடந்தாலே உசந்தது. ஆகையினாலே அப்படி தென்னாடு உயர்ந்தது. அந்த நாடு சோழ நாடு என்றும் பாண்டி நாடு என்றும் சேர நாடு என்றும் தொண்டை நாடு என்றும் பலவையாக உள்ளது. அப்படிப்பட்டதிலே இது தொண்டை நாடு என்பது இந்த நாடு, இது காஞ்சிபுரம் சென்னை இந்த பகுதிகள் எல்லாம் தொண்டை நாடு என்று சொல்லுவது. தொண்டை நாடு என்று சொன்னால் பூமி தேவியினுடைய வாய் போன்ற தொண்டை என்பது வாயை குறிப்பது. பூமி தேவிக்கு முகம் என்று சொல்லுவோம் அல்லவா, முகத்திலே உள்ள வாய் போன்றது அந்த தொண்டை நாடு. பூமி தேவியினுடைய திருவாய் போன்றது அந்த தொண்டை நாடு, அதனால தொண்டை நாடுன்னு சொல்றது. தொண்டை நாடு தொண்டயம் கனிவாய் மாது என்றார் போல, தொண்டை என்றால் இந்த வாக்கினை குறிப்பது. பூமி தேவியினுடைய திருவாக்கு போன்றது அந்த நாடு, அதான் தொண்டை நாடு என்றாலும் பூமி தேவியினுடைய திருவாய் என்றாலும் ஒன்று விளங்குதா? என்னதான் கண்ணு சிறப்பு இருந்தாலும் மூக்கு சிறப்பு இருந்தாலும் காது சிறப்பு இருந்தாலும் வாய் பேசினா தானே நல்லது. என்னதான் மற்ற லட்சணங்கள் இருந்தாலும் பேசுவதனாலதானே சிறப்பே, பேசலன்னு வச்சுக்கோ. அதனாலதான் தொண்டை நாடு பேசுகின்றவர்கள் எல்லாம் அங்கே அதிகமாக. அதனாலே வந்து அந்த நாட்டை பத்தி சொல்றாரு. அந்த நாடு சுவாமி இடுந்தனுடைய இருக்கிற நாடு ஆகையினால திருநாடுங்கிறார். திருநாடு என்று சொல்கிறார். இப்ப தொண்டை நாடு திருநாடு, பாண்டி நாடு திருநாடு, தொண்டை நாடு திருநாடு தான். அதனாலே திருநாட்டு சிறப்பு திருநாட்டு படலம் என்று இதுல பாடுகிறார். அதனால தமிழ்நாட்டுல பிறக்க கொடுத்து வச்சிருக்க போனோம், அதுல சந்தேகம் இல்லை. பணாதிகம் இல்லைனா கூட தமிழ்நாட்டுல பிறக்க கொடுத்து வச்சிருக்க வேணும். அதிலும் வந்து இந்த புராணங்கள் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும். தமிழ்நாட்டுல பிறந்து எவ்வளவு பேரு ஒண்ணும் இல்லாம இருக்கிற, தமிழ்நாட்டுல பிறந்து சுவாமி இருக்கிற இடத்துல இருந்து கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரே, உணவோட இருக்கிறாரே, உணர்வோட இல்லையே. உணவோட இருக்கிறாரே தவிர உணர்வோடு இல்லை. ஆகையினாலே அப்படி இந்த நாட்டிலே பிறந்து அதில் இந்த சிவபுராணங்களை கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் இதை விட சிறப்பு கிடையாது. இப்ப எல்லாமே வந்து நீங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. பரீட்சை காலேஜில் கடம்பூர் காலேஜில் பரீட்சை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் பாஸ் பண்ணிடுவீங்க. எல்லாமே அது யாரும் தோல்வியே கிடையாது, ஃபெயிலே கிடையாது, எல்லாமே பாஸ் தான். எல்லாமே ஆல் பாஸ் சொல்றதா, எல்லாமே ஆல் பாஸ், எல்லாமே பாஸ் தான். விளங்குதா? எல்லாமே பாஸ் தான். பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வேலையை பற்றி கேட்க வேண்டியதில்லை. இந்த கப்பையில் வேலை எவ்வளவு பேரும் வேணாலும் வேலை இருக்கும். ஆளு தஞ்சரம் அடைகிற கம்பெனில வேலை நிறைய இருக்கு, கம்பெனில வேலை நிறைய இருக்கு. கம்பெனி புல் ஆயிடுச்சு, வேக்கன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை, வேக்கன் இருந்துகிட்டே இருக்கும். இருந்துகிட்டே இருக்கு. அதனால இப்படி வந்து இதையெல்லாம் என்ன சொல்றது, இந்த புண்ணியத்தை என்ன சொல்றது, அது சுவாமியினுடைய கருணையினால் சொல்ல வேணும். சுவாமியினுடைய கருணையினாலே தான் அவனை நினைக்க பாட அவன் புகழை கேட்க கொடுத்து வச்சு. இல்லைன்னா நாமும் எல்லாரும் போல சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு டிவியை பார்த்து விட்டு போயிடுவோம். ஆகையினாலே இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அது சொல்லணாத பெருமதா, அதுல சந்தேகமே கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. எத்தனையோ மீறி வந்திருக்கிறோம் இங்கே, எத்தனையோ தடைகளை மீறி இங்கே வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் பிடிக்காது, நம்ம சொந்தக்காரனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம சாமிக்கும் இதெல்லாம் பிடிக்காது. நம்ம சாமி இருக்குவார். அதனால அப்படி வந்து அத்தனையெல்லாம் மீறித்தான் இங்க வந்திருக்கிறோம். இங்கே இந்த கடம்பு மேஸ்வர காலேஜ். ஆகையினாலே இப்படி திருநாடு என்கின்ற இந்த தொண்டை நாட்டை பத்தி ஆரம்பிக்கிறார். நாட்டுக்கு எது சிறப்புன்னா ஆறு தான் சிறப்பு. நாட்டுக்கு முதல் சிறப்பு ஆறு தான். ஆறு இல்லா ஊருக்கு அழகு வாழ்ந்தா. நதி இல்லையானால் கதி இல்லை. கன உடையில் இந்தகுன் ரந்தரும் சங்கரன் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடு கதிசை நதி வன்பொருள் தென் கடம்பந்துரை பெறுவார். கதிசை கதினா என்ன புரியுதா? சிவகதியை தருகின்ற நதியை தென்பாகத்தில் இருக்கிற கடம்பந்துரை பெறுவார். சிவகதியை நதிதான் கதி தருவது. நதி இல்லையானால் கதி இல்லை. அதுதான் இல்லை சொல்றாரு. கனகுடையில் இந்தகுன் ரந்தரும் சங்கரன் கனகுடையில் குடகு மலையிலே குன்றந்தரும் சங்கரன் குன்றத்தில் வெள்ளி குன்றத்தில் இருந்து சங்கரன் கொடுத்த கமண்டலத்தை கனகுடையில் நின்றகுன் ரந்தரும் சங்கரன் குறுமுனி கமண்டலம் குண்டு முன் கண்டிடும் கதிசை நதி கதிசை நதி வந்தூரும் கதிசை நதி வந்தூரும் தென் கடம்பந்துரை பெறுவார். அதனாலே அப்படி கதியை தருவதாகிய நதிகள் உள்ள நாட்டுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட கதியை தருகின்ற நதிகளிலே அங்கே இருக்கின்ற நதி பாலியாறு. பாலாறு பாலியாறு கம்பையாறு என்று சொல்லப்படும். எங்கே தொண்டை நாட்டில் பாய்கின்ற ஆற்றுக்கு நம்முடைய நாட்டுக்கு காவிரி, பாட்டி நாட்டுக்கு தாமிரபரணி வைகை என்று சொல்லப்படும். அதனால அந்த நாட்டுக்கு கதி தருகின்ற ஆறு பாலாறு. சரி, அந்த பாலாறு தண்ணீர் வருகிறது என்றால் எங்கிருந்து வருகிறது என்றால் மலையிலிருந்து வருகிறது. மலையிலிருந்து வருகிறது நந்தி மலைன்னு இருக்கிறாங்க. இப்ப இங்க குடகு மலையிலிருந்து வருது அல்லவா, அது போல நந்தியங்கிரி என்கின்ற மலை இருக்கிறது தொண்டை நாட்டில். அந்த மலையிலே மழை பெய்து மலையிலே மழை பெய்து அதன் மூலமாக இறங்கி பாலி ஆற்றுக்கு வருது. ஆற்றுக்கு தண்ணி எங்கிருந்து வருது? மலையிலிருந்து வருது. மலைக்கு எங்க இருந்து தண்ணி வருது? மேல இருந்து வருது. மழை வந்து மலையிலே பெய்யுது, மழை வந்து மலையிலே பெய்யுது, அந்த மழை வந்து நீராக பூமியிலே ஆற்றிலே வருகிறது. ஆகையினாலே அப்படி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது முதலிலே எதுக்கு பெருமைனா மேகத்தை தான் சொல்லி ஆகணும். மேகத்தை தான் சொல்லி ஆகணும். மேகம் பொழிந்தா தானே மலைக்கு மழை வரும். அப்புறம் அந்த மலைதானே ஆற்றில் நீராக வரும். அதை எப்படி சொல்றாருன்னா, பனங்கொள் பாம்பணி கம்பானார் பனங்கொள் பாம்பணி கம்பானார் பனிவரை வயந்த அணங்கினோடு என்று அமர்ந்து இனிது அரசு வீற்றிருக்கும் உணங்கரும்புகள் காஞ்சியை அகந்தடி. பணத்தையுடைய பாம்பை அணியாக அணிந்திருப்பவராகிய ஏகம்பர் அவர் பனிவரை பயந்த அணங்கினோடு என்று அமர்ந்திருக்கிறார். பனிவரையாகிய யமயமலை பயந்த அடங்காய உமாதேவியோடு அமர்ந்து அரசு செய்து கொண்டிருக்கின்ற கெடுதல் இல்லாத புகழையுடைய காஞ்சியை தழுவி இருக்கின்ற வணங்க மேவரும் உம்பர் வணங்க மேவரும் பாலி நாட்டணி நலம் வகுப்பா. தேவர்கள் எல்லாம் வணங்க வருகின்ற பாலி நாட்டு அணி நலம் வகுப்பாம். அந்த பாலி நாட்டு அணிவலத்தை வகுக்கும் போது முதல்ல மலையை பத்தி சொல்லுகிறார், மேகத்தை பத்தி சொல்லுகிறார். அப்படியே அந்த மழை பெய்வது மேகம்தான் மழையை பெய்ய வைப்பது. மேகம் வந்து கடலுக்கு செல்லும் போது கடலிலே போய் நீரை குடித்து வந்துதான் பெய்யும். பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்வானே என்பது அப்பர் தேவார். பூதளமும் மண்டலமும் பொருந்தும். இவ்வளவு தூரத்துக்கு இங்க இருந்து அங்க சரக்கு கொண்டு போறேன்னா யாரால முடியும்? அங்கிருந்து சரக்கு இங்க வரவழைக்கா யாரால முடியும்? எந்த சர்க்காரனாலும் முடியாது. அந்த சர்க்கார் தான் அதை செய்யுது. இங்கிருந்து அங்க சரக்கு போறதும் அங்கிருந்து சரக்கு வரதும் சாமானியம் அல்ல. இதே அவன் செய்யறான் சௌகர்வான். பூதளமும் மண்டலம் பொருந்து வாழ்க்கை செய்வானே திருவேடி மடலையாரை சேராதார் நன்னடிக்க சேராதாரே என்பது அப்பர் திருத்தாண்டம். மேகமானது கடலிலே நீரை குடிக்க செல்லும். வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலந்தருவோம். உய்யக்குள்கமற்ற எங்களை என்ன ஒளிகுள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளந்து வெறுத்து பயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்ய கண்டனன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்குருளான என்பது சுந்தரசுமாரு தேவாரம், திருப்புன்குரு தேவாரம். அதனால மேகம் வந்து கடல்ல நீரை குடிக்க செல்லும் போது வெண்மையாக செல்லும், வெண்மேகம்னு பேரு, வெண்மையாக சென்று நீரை குடிக்கும். குடிச்சிட்டு அது வரும்போது என்ன ஆயிரும்னா குடிச்ச உடனே கருத்துரும், மேகத்தை குடிச்ச உடனே இது நீரை கடல் நீரை குடிச்ச உடனே கருப்பாயிடும், வெண்மேகமா இருந்தது கருமேகமாக மாறிவிடும். அது இது போல அப்படின்னு சொல்லி ஒரு உமை சொல்றார் இந்த சிவஞான முனிவர். எப்படி சொல்றாருன்னா, நம்ம திருமால் இருக்காருல்லவா பகாஷ்ணன், அவர் கடல் கடையை செல்லும் போது வெண்மையா இருந்தார், கடல் கடையை செய்யும் திருப்பார் கடலை கடைய போகும்போது வெண்மையா இருந்தார். அப்புறம் கடைஞ்சு அதுல விஷம் வந்து அந்த விஷம் தாக்கி ஒரு பாடு கருப்பாயிட்டாரு. முதல்ல வெண்மையா போனார் கடல் கடைய போகும்போது, அப்புறம் கடைஞ்சும் ஒரு பாடு என்னாச்சுன்னா கருப்பாயிட்டார். அது போல இது போகும்போது வெண்மையா போச்சு, மீண்டு வரும்போது கருப்பாயிருச்சுன்னு மேகம். கடல் கடைந்திட கடல் கடைந்திட செல்லூரும் வெள்ளை மால் கடுப்பு, அதுதான் சுபேதவராக கல்வின்னு வரும் நம்ம சங்கல்பத்துல, சுபேதவராக கல்வே அப்படின்னு வரும். சுபேதம்னா வெண்மை, சுபேதம்னா வெண்மை. வந்து வெள்ளை மால் கடுப்ப, கடுப்பன்னா வெள்ளை மாலை போல படலை வெண்முகள் பறவை நீர் உலக்கி வாய்மடுத்து, பறவை என்கின்ற கடலை உண்டு விடம் எழுந்தன மீண்ட மாயனை விளைய, விடம் எழுந்தவர் பாட இந்த விஷ சுவால் இதாக்கி கருப்பா கொண்டார். அதுக்கு முந்தி அவரு வெள்ளை மால் வெண்மையாத்தான் இருந்தாரா, அதன் பிறகுதான் அவர் நீலமேகமானார். இப்ப நீலமேகம்னு பேரெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு முந்தி அந்த பேர் இல்லை. அப்புறம் தான் கார்வண்ணன் வந்தது, மேகவண்ணன் வந்தது, நீலமேகம் என்று வந்தது. ஆகவே இப்படி விஷம் தாக்கிய பிறகு அவர் வந்து கருப்பா வந்தது போல, கடல் கடைய செல்லும் போது வெள்ளையும் வரும்போது கருப்பாக வந்தது போல, இந்த வெண்மையான மேகம் சென்று கடல் நீரை உண்டு அந்த கருப்பான மாயவனை போல வந்து உடல் கருத்து விண் நெறி படர்ந்து ஒய்யன மீண்டு அற்ற ஞான்று மால் கைலையை சரணடைந்தாங்கு. மறுபடி அந்த விஷத்தினுடைய வேகம் கொடுமை தாங்க முடியாம அதிலிருந்து பிழைப்பதற்காக திருமாலானவர் முதலானவர்கள் எல்லாம் கைலாயத்துல போய் சரணடைந்தது போல, கைலை மலையை சரணடைந்தது போல அந்த வெண்மேகம் சென்று நீரை கடல் நீரை குடித்து மேலே எழுந்து கருப்பாக வந்து மறுபடி நந்தியமலைக்கு வந்தது. இது கைலமலைக்கு போனது போல, அப்படி 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 தொடர்ந்து கைலமலைக்கு போனார்கள் அல்லவா, அது போல பொற்றை நந்தியன் சாரசூழ் பொறுப்பினை குறுகி கட்டவாரடை சுந்தரன் கடவ வான் மதுரை முற்றும் நான்முகில் என வரை முழுவதும் பொதிந்து. அதனால சிவபெருமான் மேகத்தை வந்து சமுத்திரம் முழுவதையும் குடித்து விட்டு மேகம் வந்து பெய்ய பெய்து மதுரையை அழிப்பதற்காக உத்தரவு போட்டான். யாரு போட்டது? தேவேந்திரன் போட்டான். அதே வந்து சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய சடையில் இருக்கிற நான்கு மேகத்தை விட்டு நீங்க மதுரை முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் உள்ள விழாம மூடிக்கொள்ளுங்கள்னு விட்டார். அதனாலே அந்த நந்தியங்கிரி என்கின்ற மலையிலே சென்று அந்த மேகமானது மழை பொழிந்தது. அப்படி மழை பொழிந்தது, நந்தியங்கிரியிலே மழை பொழிந்தது, அது பாலாற்றிலே நீராக வந்தது, அதற்கு மேல பல இடங்களிலும் மழை பெய்தது. அப்படி பல இடங்களிலும் மழை பெய்து வயல் குளம் ஆறு எல்லாவற்றையும் நிரப்பியது, மரம் செடி கொடி எல்லாவற்றிலும் மழை பெய்தது. அப்புறம் பெய்து அந்த மழை நின்று விட்டது. நின்ற பிறகு அந்த மழை நின்ற பிறகு அந்த செடிகளிலும் மரங்களிலும் இருக்கின்ற நீர் இருக்குமல்லவா, அது காற்றிலே அசைய அசைய காற்றிலே அசைய அசைய அதுல இருக்கிற நீர்கள் சிதறி விழுந்தது. அதனாலே மற்றைய பறவை முதலான பிராணிகள் எல்லாம் அந்த நீர் துளிகளாலே குளிரிலே நடுங்கியது. மழை விட்டு போச்சு. அதன் பிறகு இந்த செடி கொடிகளில் இருக்கிற நீர் இருந்து அது காற்றிலே அசைய அது சிதற இப்படி குளிர்ச்சியாக இருக்கிறது. அடைமலை விட்டு போச்சு செடிமலை விடல என்பது ஒரு பழமொழி, கேட்டிருப்பீங்க. அடைமலை விட்டு செடிமலை விடல என்பது ஒரு பழமொழி. இதுல என்ன சொல்றாருன்னா, உயிர்கள் வந்து தவத்தை செய்து அந்த தவத்தினாலே மலத்தினுடைய வலி குன்றி போய், தவத்தினாலே மலவலி குன்றி போய் குறைந்து போய், மலவலினா புரியுதா, ஆணவங்கன் ஆகிய மலத்தினுடைய பலம் குன்றி போய் குறைந்து போய் அதன் பிறகு அதுக்கு ஞானம் வந்து விட்டது. தவத்தை செய்தது மலம் குன்றியது, ஞானம் வந்தது. ஞானம் வந்ததா, ஞானம் வந்த பிறகு அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், அதனால கொஞ்சம் கொஞ்சம் பற்றுக்கள் இருந்து கொண்டிருக்கும். ஞானம் வந்த பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சம் பற்றுக்கள் இருக்கும், அந்த வினை பாக்கி இருக்கும், செய்த வினை பாக்கி இருக்கும். அந்த வினை என்ன பண்ணும்னா, அது ஏதோ ஒரு வகையில துன்பத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில துன்பத்தை கொடுக்கும். இப்ப பட்டினத்தாருக்கு ஞானம் வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சா, வந்த முற்பாடு துன்பம் வந்துச்சு இல்ல, ஞானம் வந்த முற்பாடு துன்பம் வந்துச்சு. கழுமரத்துக்கே கொண்டு போய் கூட்டிட்டு போகுது வேணே, கழுமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிடுச்சு வேணே. வேணே தவம் வந்தது, ஞானம் வந்தது, ஞானம் வந்த பிறகும் வினை பாக்கி இருந்து கழுமர வரையிலும் கொண்டு போகுது. அதை என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த வினைய பெருங்காயம் இருந்த பானையில முழுவதும் பெருங்காயத்தை எடுத்து விட்டாலும் வாசனை இருப்பது போல, பெருங்காயத்தை ஒரு பானையில போட்டு வைத்திருக்கிறோம், சுத்தமா பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் அந்த பானையில என்ன இருக்கும், வாசனை இருக்கும், பெருங்காயம் இருந்த பானை போல. அப்படி பெருங்காயம் இருந்த பானையிலே பெருங்காயத்தை எடுத்து விட்டாலும் அந்த வாசனை இருப்பது போல, மலம் போய்விட்டாலும் வினை போய்விட்டாலும் அது இருந்த இடமாகினாலே, வினை இருந்த இடமாகினாலே, வினை இருந்த இடமாகினாலே அந்த அதனுடைய ஒரு பவரினாலே கொஞ்சம் துன்பங்கள் இருக்கும். மாணிக்க வாசகருக்கு துன்பம் இருந்துச்சு, சுந்தரருக்கு துன்பம் இருந்துச்சு, அப்பருக்கு துன்பம் இருந்துச்சு, பட்டினத்தாருக்கு துன்பம் இருந்துச்சு. இப்படி ஞானிகளை பார்த்தா ஞானம் பெற்றவருக்கு துன்பத்தை அடைந்திருக்கிறார். அதுக்கு பேரு வாசனாமலம்னு சொல்றது, அதுக்கு பேரு வாசனாமலம். பெருங்காயம் இந்த பானையிலே பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் வாசனை இருப்பது போல, வாசனை இருப்பது போல ஞானம் வந்த பிறகு மலம் குன்றி போய்விட்டா கூட மறுபடியாக அந்த வாசனாமலம் இருந்து கொஞ்சம் துன்பத்தை கொடுப்பது போல, ஆனா பாதிக்காது, தாக்காது, தாக்காது. இப்ப அவருக்கு துன்பம் வந்துச்சு, ஞானம் வந்த ஒருபாடு துன்பம் வந்துச்சு, அது வாசனாமலம். துன்பம் வந்தாலும் அது என்ன ஆச்சுன்னா இன்பமாக முடிந்தது, துன்பம் இன்பமாக முடிந்தது. நஞ்சு அமுதமாச்சு, யானை பணிந்து போச்சு, நெருப்பறை நீர்த்தடாகமாச்சு, கல் மிதந்தது. குல்கரியின் நீற்றறையின் நஞ்சு கொலை தவிர்த்தல், எது கொலை பண்ணுமோ அதையெல்லாம் கொலை பண்ணாதபடி தவிர்த்து விட்டார். குல்கரியின், குல்கரின்னா என்ன, யானை, குல்கரியின் நீற்றறையின் நஞ்சு கொலை தவிர்த்தல், அதனுடைய குணத்தை மாத்தி விட்டார், அதனுடைய குணத்தை மாத்தி விட்டார். எது கொல்லுமோ அந்த கொல்லுகின்ற நஞ்சையே அமுதமாக மாத்தி விட்டார். கொல்கரியும் நீற்றறையும் நஞ்சீர் கொலை தவிர்த்தல், கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல், கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல், நல்ல மறுவார் மறைக்காட்டில் வாசல் தரப்பித்தல், திருவாமூர் ஆதி செயல். திருவாமூர் போயிருக்கீடா, திருவாமூர் போயிருக்கீடா, நீ போலையா, திருவாமூர் ஆதி செயல் என்பது திருக்கழிச்சு முடியார். அந்த துன்பம் வந்தது வாசனாமலம், அதனால இவர் தாக்குண்ணாமல் பாதிக்கப்படாமல் வெற்றி பெற்றது திருவுரு. துன்பம் வந்தது வாசனாமலம், அந்த வாசனாமலத்தினால வந்தாலும் அதனால இவருக்கு பெருமை வந்தது, இவர் சிறுமவல்ல. அதை இதை வச்சு எப்படி சொல்றாருன்னா, இந்த ஆசிரியர் மழை விட்டு போனது ஆனாலும் செடிகளில் இருக்கிற மழை உதிர்ந்து கொண்டிருந்தது, அது எது போலன்னா இப்படி ஞானம் வந்த பிறகு கூட வாசனாமலம் இருந்து ஒரு துன்பம் தருவது போல, மழை போனாலும் கூட இந்த செடி மரங்களில் இருக்கிற அந்த மழை துளிகள் காற்றினால அசைஞ்சு சிதறிந்து சிதறி அதனாலே பறவை முதலான மற்ற ஒரு வர்க்கங்கள் துன்பத்தை அடைந்தன அப்படிங்கிறார். போதம் மேலாக பண்டே, போதம் மேலாக பண்டே புள்ளிய மலநோய் தீர்ந்தும் வாதனை தாக்குமா போல், அதான் வாசனாமலம்னு சொல்றது, வாதனை தாக்குமா போல் மழை பெயல் மாறி தீர்ந்தும் காதலை துறையும் புல்லும் மாக்கடும் கவன்று நெஞ்ச நோதக மரங்கள் எல்லாம் நுந்துளி துவற்றும் மாதோ. அதனாலே பறவை முதலான பிராணிகள் எல்லாம் அந்த மழை துளி பட்டு அதனாலே நடுங்குவது போல குளிரிலே துன்பப்படுவது போல வசனாமலம். மழை விட்டது செடிமலை விடல, அதனால மலம் போச்சு. ஆனாலும் வசனாமலம், வசனாமலம் பெருங்காய் இருந்தா பானை போல. இது வசனாமலம் சித்தாந்தத்துல சொல்லும். இப்படி அந்த மழையை சொல்லி அதற்கு மேலே வந்து வயல்கள் மற்ற எவ்வளவு துளி மற்றதெல்லாம் சொல்லுகிறாரு. இது புலவர்கள் நாட்டு படலம் பாடும் போது இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அதனாலே அந்த நாடு பல வகையான சிறப்புடையதாக இருந்தது. அதுல அந்த பாலியாறு இருக்குதே, இந்த பாலியாறுன்னு பெயர் வந்தது என்ன காரணம் என்று கேட்டால், வசிட்ட முனிவர் நந்திமலையிலிருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். வசிட்ட முனிவர் அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பூசைக்கு பஞ்சகவியம் கிடைக்கலையாம், பால் நெய் முதல் இது கிடைக்கலையாம். அதுக்காக காமதேனு வரவழைச்சாராம். அப்படி பால் ஆறாக சென்றபடியினாலே பால் ஆறுனது. காமதேனு புலிந்த பால் ஆறாக சென்றபடியினாலே அதுக்கு பால் ஆறுனது. விளங்குதா? அந்த பாலாறு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வந்து வேண்டியதை வேண்டியபடியே கொடுத்து கொண்டிருக்கிறது. வேண்டியதே மக்கள் வேண்டிய பலன்களை அந்த ஆறு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப காவிரி கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்ல, காவிரி தானே கொடுக்குது, எல்லாமே அதுதானே தருது. அதனால இது எது போலன்னா, அந்த காமதேனு எப்படி கொடுக்குமோ அது போலவே இந்த ஆறும் கொடுக்குது. காமதேனு எப்படி விரும்பிய பலனை கொடுக்கும் அல்லவா? இப்ப ஒரு காமதேனு நம்ம வீட்டுல ஒண்ணு ஒருத்த வீட்டுல இருந்தா கூட போதும், யாரோ ஒருத்த வீட்டுல இருந்தா போதும். என்ன பண்ணிருக்க அவளே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சாதாரணமான மாடா இருந்தா எங்களுக்கு தான் பால் சரியா இருக்கும், எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும். காமதேனு அளவில்லாததை கொடுக்கும். அதான் நீங்களும் வந்து எடுத்துக்கிட்டு போலாம், நீங்க எடுத்துட்டு போலாம், உங்க வீட்டுக்கு கொண்டு போலாம்னு சொல்ல முடியாதான் இருக்கும். ஆகினாலே அப்படி இந்த காமதேனு எப்படி விரும்பி எல்லாம் கொடுக்குமோ அது போல இந்த பாலாறும் கொடுக்கறது. அதே காரணத்துல உள்ளது காரியத்துல வரும், காரணத்துல உள்ளது காரியத்துல வரும். இப்ப கரும்பு காரணம், வெள்ளக்கட்டி காரியம். கரும்பு காரணம், கரும்ப தின்னாலும் இனிக்குது, வெள்ளக்கட்டி தின்னாலும் வெள்ளக்கட்டி கசக்குமா? அதனால கரும்பு இனிக்கிறது, அது காரியம் காரணம். அதுல இருந்து காரியமாக வந்தது வெள்ளக்கட்டி. கரும்பு காரணம், வெள்ளக்கட்டி காரியம். அது இனிக்குதுன்னா இது என்ன பண்ணுது? இது இனிக்குது. அது போல காமதேனு சுரிந்த பால் வந்த அந்த பாலாறு, காமதேனு எப்படி விரும்பி எல்லாம் கொடுக்குமோ அது போல இந்த பாலாறும் கொடுக்குறார். மா, பலா, வாழை, நெல், மஞ்சள், கரும்பு முதலான அத்தனை பொருள்களையும் விளைய வைக்கிறது காமதேனு. போய் போல காவிரிய காமதேனு சொல்றதா என்னன்னு சொல்றது? காவிரி காமதேனு தானே, அத்தனை அதுக்கு என்ன நன்றியை சொல்லுவது? அதுக்கு நன்றி மறந்துட்டோம். அதனாலே அப்படி சொல்றாரு, காரண பொருளின் தன்மை காரியத்துளதாம் என்ன. காரண பொருளின் தன்மை காரியத்துளதாம் என்ன. ஆரண பணுவல் கூறு அரும்பொருள் தெளிய தேற்றும் பேரிசை புவிமேல் யாருக்கும் பட்டன பட்டவாறே சீரீர் கொடுக்கும் தேனு தரவரும் செழுநீர் பாலி. அதனால காமதேனு போல இந்த பாலி யாரும் கொடுக்குதுன்னாரு. இப்படியாக இருக்கிறது. அந்த தொண்டை நாட்டில் இருக்கின்ற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தர்மத்திலே சிறந்தவர்கள். உள்ளபடியே தொண்டை நாட்டு மக்கள் தர்மத்திலே சிறந்தவர்கள். அங்கதானே அந்த அம்மாவே தர்மம் செய்து காட்டியிருக்கிறார் 32 தர்மங்களையும். இங்கே காஞ்சிபுரத்துல தானே 32 தர்மங்களையும் அந்த அம்மாவே செய்திருக்கிறார். 32 தர்மங்களையும் தவமும் செய்தா தர்மமும் செய்தா. எதுக்கு அப்படி செய்தான்னா, தவமும் இருக்கணும் மனுஷன்கிட்ட, தர்மமும் இருக்கணும். நல்லா சாமி கும்பிடுவாரு, நல்லா பூச்சி போடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா பூசை பண்ணுவாரு, ஒரு காசு இய மாட்டாரு. அப்படின்னா அதுல நல்லா அடிபட்டு போகுது. ஆமா, பூச்சை போட்ட என்ன பண்றது, பூசை போட்ட என்ன பண்றது, கஞ்சா போயா அப்படின்னு பேர் வந்துடும். வருமா வராதா? கட்டாயம் வரும். சும்மா வெறும் பத்தி, பத்தியில என்ன இருக்குது, ஒரு காசு செய்ய மாட்டான், கிருமி போயிரு அப்படின்னு எல்லாரும் எழுவாரு.
ஒண்ணுமே இல்லாம இருந்த தர்மம் என்ன புகழ் வந்துடும். அதத்தான் அந்த கம்பராமாயணத்துல சொன்னாரு. கம்பராமாயணத்துல கம்பரு அந்த பாலவனத்துல விஸ்வாமித்திர ராமனையும் லட்சுமணையும் கூட்டிட்டு போகும்போது சொல்றாரு. ராமன் கேட்டா இந்த வனம் ஏன் இப்படி ஒரு செடி இல்லாம குடி இல்லாம இப்படி கிடக்குறது, முட்டையா கிடக்குது, வழுக்கத்தில மாதிரி கிடக்குது. வழுக்கத்தில என்ன இருக்கு? அது போல இந்த வனம் இருக்கிறது, பாலவனம் பாலவனம் இருக்கிறது என்று சொன்னது போல இருக்குதுன்னு ராமன் கேட்டா அதுக்கு விஸ்வாமித்திர சொல்றாரு. விஸ்வாமித்திர எப்படி சொல்றாருன்னா, ராமா ராமா, அளவில்லாத நல்ல குணங்களை எல்லாம் ஒரு கஞ்சத்தனம் கெடுத்து விடுவது போலன்னு. அளவில்லாத நல்ல குணங்களை எல்லாம் நல்லா பேசுவார், நல்ல இனிமையான வார்த்தையுடையவர், எல்லாத்தையும் பிரியமா நடந்துக்குவாரு, எல்லாருக்கும் ஏழை வந்து நல்லவர்னு பேரெடுப்பாரு, ஏழை வந்து யாருக்கும் கெட்டவர்னு பேர் இல்லை, ஒரு வெத்தலை வாக்கு போட மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு, பீரி குடிக்க மாட்டாரு, சுகர்னு குடிக்க மாட்டாரு, நல்லவர் 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 நல்லவர். இத்தனை நல்ல குணங்கள் இருந்து தர்மம் செய்யவில்லை ஆனால் அவருக்கு தவிர நல்ல குணங்களும் கெட்டுப்போம். இத்தனை நல்ல குணங்களும் கெட்டுப்போம், என்ன இருந்து என்ன பண்றது, ஐயாத லோபிப்பய அப்படின்னு திட்டுவாங்க. இத்தனை கெட்ட குணங்கள் இருந்து ஒரு நல்ல குணம் இருந்துச்சுன்னா அந்த கெட்ட குணத்தை எல்லாம் மாத்திப்போம். அது போல ராம இவ்வளவு வனங்கள், இவ்வளவு இந்த வனத்துல இருந்த சோலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் அத்துணையும் ஒரே ஒரு ராட்சசியா இருக்கிற தாடக அழிச்சு விட்டாப்பா. அந்த அத்தனை நல்ல குணங்களையும் இந்த லோப குணம் அழிப்பது போல, அத்தனை நல்ல குணங்களையும் இந்த கஞ்சத்தனம் அழித்தது போல, இவ்வளவு சோலையா இருந்த இந்த வனத்தை ஒரு ராட்சசி ஆகிய தாடக பாலைவனம் ஆக்கி விட்டாள், சோலைய பாலையாக ஆக்கி விட்டாள் அப்படிங்கிறார். உளப்பெரும் பிணிப்பூரா உலோபம் ஒன்றுமே, உலோபம் புரியுது இல்ல, உலோபம் ஒன்றுமே அளப்பெரும் குணங்களை அழிக்குமாறு கிளப்பெரும் கொடுமையா அரக்கி கேடில வளப்பெரும் மருதவை பழித்து மாற்றி. மருதநலமா இருந்ததை அழிப்பது போல, அதனால தர்மம் வந்து மிக சிறந்த எந்த வழி தர்மம் செய்யல, எந்த வழி செய்யலாம், எல்லாவற்றையும் உங்களுக்கு இல்லாம அள்ளித்தர வேண்டாம். விளங்குதா? ஆகவே சுருக்கு இல்லாமல் செய்யணும், தர்மம் செய்யணும், என்றவர்களையும் செய்யணும். இது அடிப்படையாச்சா? இந்த தர்மத்தை தொண்டை நாட்டு மக்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள், தொண்டை நாட்டு மக்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே சான்றோர்கள் இருந்து இப்படி அடிக்கடி அடிக்கடி தர்மத்தை செய்யணும் உணர்த்துகிற புலவர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். வேளம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழவள நாடு சோறுடைப்பு, சாப்பாடு என்ன என்ன பண்ணுவால வேளம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழவள நாடு சோறுடைத்து, சோழவள நாடு சோறுடைத்து தன்னை தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்று உடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து தொண்டை நன்னாடு சான்றூர் உடைத்து என்பது அவை பாட்டு விளங்குதா? ஆகையினாலே சான்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அங்க தர்மம் இருக்கும் பத்தி இருக்கும், சான்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் தர்மம் இருக்கும் பத்தி இருக்கும், அவங்க தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தா வச்சுக்க, கஞ்சப்பயில பூரா இவனை அவம்புகள் அவனை வெம்புகள் அப்படித்தாண்டா இருக்கணும், அப்படித்தாண்டா இருக்கணும், அப்படித்தாண்டா இருக்கணும். அப்படி இல்லாம அங்கே அங்கே எல்லாம் வள்ளல்களாக சான்றோர்களாக தர்மம் உடையவர்களாக இருந்தார். தொண்டை நாடு ஒரு தனிச்சிறப்புடையது. தொண்டை நாட்டுக்காரர்தான் நம்ம சேக்கலாரு, சேக்கலாரு தொண்டை நாட்டுக்காரர், தொண்டை நாடு கட்சி எப்பொரு தொண்டை நாடு சுந்தரமூர் சுவாமி அவங்க நடுநாடுன்னு சொல்றது, நடுநாடு திருமலைப்பாடி நாடு நடுநாடுன்னு சொல்றது. ஆகவே இப்படி வந்து அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் செல்வம் இருக்கும் போது மாத்திரம் இல்லை தர்மம் செய்வோம், இல்லாத போதும் செய்வாரா, செல்வம் இல்லாத போதும் தர்மம் செய்வார். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணா ஆடும், ஊற்று பெருக்கால் ஊட்டும். இது தெரியுமில்ல உங்களுக்கு, நல்லாவே தெரியும். ஆற்று பெருக்கற்று அடி சுடு அண்ணாடு ஊற்று பெருக்கால் உள்ள ஊற்று. ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லையென மாட்டார், அவர் தான் இளையான்குடி வரநாயனர் இயற்பக நாயனர். அவரு இருக்கும்போது கொடுத்தாரு, அவர் இல்லாத போது கொடுத்தவர் தானே இளையானுடைய. நல்ல குடி பிறந்தார், நல்ல குடி பிறந்தார், நல்கூர்ந்தார், நல்கூர்ந்தார் தரித்திரமுடையவர்களான, நல்கூறுதுன்னா தரித்திரம், நல்குறவுன்னா தரித்திரம்,
செல்லும் என அல்லறி படைத்து நல்வுறம் என்னும் தொல்விடமும் படைத்து. தருத்திரத்தை பழைய ஆலகால விஷம்ங்கிறார் மாணிக்கவாசகர். தருத்திரத்தை பழைய ஆலகால விஷம்ங்கிறார் விளங்குதா. ஆகையினாலே அந்த தொண்டை நாட்டு மக்கள் வறுமையில் இருந்தாலும் தர்மத்தை செய்வார்கள். வறுமையில் இருந்த போது கூட தர்மத்தை செய்வார். அதை சொல்றாரு, வறுமை உற்றுளியும் தொண்டன் தொண்டை வளமளி நாட்டோரங்கள் இருமுடல் வருந்தேனு ஈவதற்கு உள்காரற்றி. அதனால தம்முடைய உடலை வருத்தியாவது எந்த வகையிலேயோ தர்மத்துக்கு வந்து இடையூறாம தர்மத்தை செய்வார். தர்மம் செய்வார். திருகதிர் கணற்றும் வேணிர் பருவத்தும் சீர்மை கொன்றா துருமணல் அகடுகின்றும் உன்புணல் உதவும் பாலி. அது அதுதான் அந்த உமையைத்தான் சொல்றாரு. எந்த உமைன்னா வேணிர் காலத்துல கூட, வேணிர் காலம்னா கொடை காலம், கொடை காலத்துல பால் அறுவற்றி போகும். கொடை காலத்துல தண்ணி இருக்காது அல்லவா, அந்த காலத்திலயும் அதை வந்து ஊத்து போட்டா தண்ணி வந்துடும். ஊற்று பொருக்கால் உறவு. வெயில் காலத்துல தண்ணீர் இல்லாத காலத்திலையும் தண்ணீர் ஆறு கொடுப்பது போல அந்த நாட்டு மக்கள் வறுமையான காலத்திலையும் தர்மத்தை செய்வார். அப்படி சொல்லி நாட்டு வளத்து அதற்கு மேல வந்து பல வகையான சிறப்புகள் எல்லாம் அந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதிலே வந்து சிறப்பான சிறப்பு எப்படி என்ன சிறப்பு, சிறப்பான சிறப்பு. அது என்ன சிறப்புன்னா, செக்கர் வாசடை சிவபிரான் திருவரு செய்ய. சிக்கர் வாசடை சிவபிரான் இருக்கிறானே, அவன் திருவருள் செய்ய தக்க வாய்மையின் உயிர்க்கலான் தன்னிடத்திருந்து மைக்கன் எம்பெருமாட்டி எண்ணாங்கரம் வளர்க்கும் துக்க மாப்புகள் படைத்தது தொண்டன் நாடு. அதனாலே சௌருமான் இரண்டு படி நெல்ல கொடுத்து 32 தர்மங்களையும் செய்ய சொன்னார். இரண்டே படி நெல்ல கொடுத்து, ரெண்டு படி நெல்ல கொடுத்து 32 தர்மங்களையும் செய்ய, 32 தர்மங்களையும் செய்யணும்னு கேட்டா சரி இந்த ரெண்டு படி நெல்லு கொடுத்தாரு. அவளை தாராளமா அள்ளி கொடுத்துட்டாரு, தாராளமா அள்ளி கொடுத்துட்டாரு. கொள்ளையிட சிலருக்கு முத்திச்சரக்கரைய திறந்து கொடுத்து, கொள்ளையிட சிலருக்கு முத்திச்சரக்கரைய திறந்து கொடுத்து, புரியுதா, சிவலோகத்தை திறந்து விட்டுட்டாரு ஞானிகளுக்கு அருளாளர்களுக்கு சிலர். அவர்களுக்கு அயாலே அந்த மோட்ச வீடு என்கின்ற இடத்தை திறந்து விட்டால் நீங்க சிவபோகத்தை நன்றாக அனுபவிங்கள், சிவானந்தத்தை நன்றாக அனுபவிங்கள் என்று நீங்க கொள்ளையடிச்சு கொள்ளுங்க, கொள்ளை கொள்ளையா அடிச்சுக்குங்க என்று திறந்து விட்டார். கொள்ளையிட சிலருக்கு முத்திச்சரக்கரையை திறந்து கொடுத்து அனந்த கோடி பிள்ளைகள் பெற்றுடை பெருமனை கிளத்திக்கு, அனந்த கோடி பிள்ளை அவளுக்கு எத்தனை பிள்ளை காமாட்சி, அனந்த கோடி பிள்ளைகள் பெற்றுடை பெருமனை கிளத்திக்கு குடும்பம் பேணுகண்டா, அந்த ஊடி பிள்ளைகளை பெற்றவளாகிய அந்த மனைக்கிழத்தி ஆகிய காமாட்சிக்கு நீ பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கோ தர்மத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தாராளமா என்ன பண்ணார் தெரியுமா, பெருமனை கிழத்திக்கே குடும்பம் பேணுகண்டா உள்ளபடி இருநாளி கொடுத்து, நாடினா ஒருபடி இருநாளி கொடுத்து அதில் என்னங்கிறமும் ஒம்புகின்றார். 32 தர்மங்களும் செய்யினார். அள்ளல் வள வயற்காசி ஆண்டகையார், அள்ளல் வள வயற்காசி ஆண்டகையார் பெருந்தகவே அழகிதான், ரொம்ப நல்லா இருக்கு, பெருந்தன்மை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அப்படி சுவையா பாடுறாரு குமர ஒருவர். அதனால ரெண்டு கிட்டிக்காரியா இருந்த அப்படினா ரெண்டு குடி நெல்லை வச்சு பிள்ளைகளையும் காப்பாத்திக்கிட்டா தர்மமும் செஞ்சு, கிட்டிக்காரியா இருந்த அப்படின்னா இல்லைன்னா அந்தாள் கொடுத்ததை வச்சு பண்ணிக்கொள்ள முடியுமா. அதனால அற்புதமான நிகழ்ச்சி. அப்படி வந்து தர்மத்தை செய்தாள். அதற்கு மேலே வந்து தொக்கமா புகழ் படைத்தது என்னங்கரமும் வளர்த்து தர்மத்தை செய்தாள் என்று சொல்லி புகழ் படைத்தது காஞ்சி தொண்டை நாடு. அந்த பெருமை வேற நாட்டுக்கு இல்லை. 32 தர்மங்களை உமாதேவி செய்தாள் என்கின்ற அந்த பெருமை வேற நாட்டு கிடையாது, தொண்டை நாட்டுக்கு தான் அது உரிமை. அதற்கு மேலே பபம் விளைத்திடா பெரும்பதி என திசை போய சிவம் விளைத்து நகரங்கள் ஏடுலும் சிறந்தது. இதனாலே நகரங்கள் முத்தி நகரங்கள் என்று சொல்லப்படுகிற நகரங்கள் ஏழு சொல்லுது, முத்தி நகரம் ஏழு, முத்தி நகரம்னு ஏழு சொல்லுது. அது என்னன்னு தெரியுமா, முத்தி நகரம் ஏழாவன அயோத்தி, அயோத்தி முத்தி நகரமா, அதனாலதான் அந்த சூரிய வம்சத்தரசர் எல்லாம் இருந்து அங்க ஆண்டிருக்கிறான், அங்க பெரிய சிவாலயம் எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வெளியில வரல, இப்ப ராமர் ஊர் ராமர் ஊர் ஒண்ணுதான் தெரியுது, சிவாலயம் எல்லாம் தெரியும். அது சிவாலயம் எல்லாம் நிறைய இருந்திருக்கு, இருப்பும் இருக்கும், அது வெளியில தெரியல. அதனால அயோத்தி மதுரை மாயை, மாயை அப்படின்னு ஒரு தலம் இருக்கிறது. அது உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல ஆயி காசி காஞ்சி அவந்திகை துவாரகை என்பது முத்தி நகரம். ஏழு அவந்தின்னு ஒரு நகரம் இருக்கு. அது காஷ்மீர பகுதியை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. காஷ்மீர் பகுதியை சேர்ந்தது அவந்திகை. ஆச்சா இப்படி துவாரகையும் அதுல சேர்ந்தது. துவாரகையும் முத்தி நகரத்துல உண்டாங்க. துவாரகை ஏழுதானே அயோத்தி மதுரை மாயை காசி காஞ்சி அவந்திகை துவாரகை ஏழுதான். இந்த ஊரில் வசிப்பவர்களுக்கு தவஞ்சியவர்களுக்கு முத்தியை கொடுக்கின்ற நகரம் அது பேர் வாங்கியிருக்கு துவாரகை. கண்ணன் இருந்த ஆட்சி பண்ணாம்பார் அந்த நகரம். அதுல கண்ணன் பூஜை பண்ண சிவலிங்கம் பெருசா இருக்கான். நான் போயிட்டு வந்தவங்க சொன்னார் இந்த ஊருக்காரர் பவம் விளைத்திடா பெரும்பதி. அது பவம் விளைத்திடா பிறவியை கொடுக்காத பெரும்பதி. என திசை போய சிவம் விளைத்திடு நகரங்கள் ஏழுளும் சிறந்தது. தபம் விளைத்திடு காஞ்சிய தன்னிடத்து இருத்தி. தபம் விளைய செய்கின்ற காஞ்சியை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு முத்தி நகரங்களிலே ஒன்றாகவும் தபம் விளைகின்றதாகவும் இருக்கின்ற காஞ்சியை தன்னிடத்தில் வைத்து நபம் விளைத்திடும் பெருமை உண்டது. எப்பொழுதும் ஆகையால புதுமை ஆகிய பெருமையை உடையது அந்த தொண்டை நாடு. பவம் விளைத்திடா பெரும்பதி என திசை போய சிவம் விளைத்திடு நகரங்கள் ஏழுளும் சிறந்தது. தவம் விளைத்திடு காஞ்சியை தன்னிடத்திருத்தி நவம் விளைத்திடும் பெருமை உண்டது தொண்டை நாடு என்று இப்படி நாட்டை பத்தி பேசுறாரு. அதுக்கு மேல குறிஞ்சி மருதான் இதுகளெல்லாம் பத்தி வருகிறது. ஆகவே இப்படி அந்த நாடு பல வகையிலும் சிறப்புடையது. அது நாடு அதனால இப்படி பட்ட சிறப்புடைய நாடு. அதுக்கு மேல நகரப்படலம்னு வருது. ஆகையில அவைகளை எல்லாம் கேட்பது நம்முடைய முக்கியமான புண்ணியமா பாடி வச்சிருக்கிறேன். அது நம்ம படிக்கவும் கேட்கவும் ஆகுவாது. நம்ம கொடுத்து உள்ளபடியும் கொடுத்துதான் வச்சிருக்கு. அதை நன்றாக கேட்டு பயன்பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறோம். பார்வதி பதே மற்றைக்கிறை தேடி அத்தத்திலும் அதை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ அத்தைக்கிறை தேடி அத்தத்திலும் அதை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ
உலகம் எல்லாரும் பார்வதி பதே.